உங்களை கனம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலையும் நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை விசாரிக்கிறவர், உங்களை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நசரீனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியின் நிறைவு குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவரை தூக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியும் நான் பேசியது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கடந்த 2 கிழமைக்கு முன்பதாக ஆவியானுடைய நிறைவும் கனி நிறைந்த வாழ்வும் என்ற தலைப்பிலே ஒரு பகுதியை நாம் பார்த்து கடந்து சென்றோம். ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக வாசித்த ஒரு சில வசனங்களை பார்த்து நான் சீக்கிரம் கடந்து செல்ல விரும்புகிறேன். எபேசியர் 5:8 சீக்கிரம் வாசிப்போமா? எபேசியர் 5:8 நாம் சீக்கிரம் வாசித்து நாம் தொடர்ந்து கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா.
இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும்.
ஹல்லேலூயா. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் விளங்கும் என்று சொல்லி நான் பேசினேன். பிரியமானவர்களே, ஆவியின் கன்னியை குறித்து பார்க்கிற பொழுது ஆவியானவரின் நிறைவை குறித்து நாம் பார்க்கலாம். ஆவியிலே நிறைந்திருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளே ஆவியிலே நிறைந்த வாழ்வு எனக்குள்ள இருக்குது என்று நாம் சொல்லி வாழுகிற அந்த வாழ்விலே மறுபக்க தராசிலே கனி நிறைந்த வாழ்வு இருக்க வேண்டும். ஒரு பகுதியிலே நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், உண்மை. ஆவியின் நிறைவு எனக்குள்ள இருக்கிறது, உண்மை. ஆனால் மறுபகுதியிலே ஆவியினுடைய கனியினுடைய குறைவுகள் அதிகமாய் நம் வாழ்வில் இருக்கிறது என்பதை விசுவாசிகளாகி நாங்கள், ஊழியர்களாகி நாங்கள் காலங்கள் கடந்து செல்லுகிற பொழுது உணர வேண்டியவைகளாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும் என்று நான் கடந்த முறை பேசினேன். இந்த பகுதிகளில் அநேக காரியங்களை நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய சிந்தனை, நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆவியின் கன்னியையும் ஆவியின் நிறைவையும் அண்டி இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஆவியினால் நிரம்பி இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு கனியினால் நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே எங்கே பார்த்தாலும் கனியை குறித்து, மரங்களை குறித்து, பிதாவாகிய தேவன் தன் ஊழியர்களை குறித்து எழுதப்படுகிற பொழுது ஜீவ நதியண்டை நதியண்டை இருக்கிற மரங்களை ஒப்பிட்டு, அதன் செழிப்புகளை ஒப்பிட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகையினாலே நீரூட்டாகிய பரிசுத்த ஆவியிலே நிலைத்திருக்கிற பொழுது நாம் கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த நாளிலே என்னுடைய மிகப்பெரிய கேள்வி, நாம் எதில் நிலைத்திருக்கிறோம், நாம் எண்ணத்தில் நிலைத்திருக்கிறோம் என்பது நமக்கு முக்கியமானது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதன் கனிகளே நம் வாழ்வின் பிரதிபலனாகும். நம்முடைய இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நம் பேச்சுக்களாக வெளியே வரும் என்பதை வேதன் நமக்கு சொல்லுகிறது. ஏன்? இருதயத்தின் நிறைவினால் நம் வாய்கள் பேசுகிறது, இருதயத்தின் நிறைவினால் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஆகையினாலே தான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி என்னவெனில், பழைய ஏற்பாட்டில் மரங்களுக்கு ஒப்பிடப்பட்டு எங்களை பேசுகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், நீரூட்டண்டையிலே நாட்டப்பட்டவர்கள், நீரூட்டண்டையிலே நிறுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிற பொழுது என்னில் நிலைத்திருந்து நீங்கள் கனி கொடுங்கள், என்னில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திரும்பவும் பிரதான கேள்வி என்னவெனில், நாம் எதில் நிலைத்திருக்கிறோம், நாம் யாரில் நிலைத்திருக்கிறோம், அல்லாவிட்டால் எது நம்முடைய வாழ்வில் நிலைத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள் இருக்குன்னு சொல்லி நாம் பேசுகிறோம், சொல்லுகிறோம், நல்லது. ஆனால் கனிகளை காணவில்லையே. நம் வாழ்வின் கனிகள் எங்கே? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆண்டுகள் கழிந்து விட்டது, நமக்குள்ள இருக்கிற கனிகள் நிறைவுள்ளதா, நிறைவு பெற்றிருக்கிறதா, பூர்ணமாக இருக்கிறதா? தேவன் சந்தோஷப்படத்தக்க அளவுக்கு நம்முடைய ஆவியிலே ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறதா, நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நமக்கு அவசியம். காலங்கள் போகிறது, நேரங்கள் போகிறது, வயது முதிர்ந்து கொண்டு இருக்கிறது, கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமா இருக்கிறது, கிறிஸ்துவின் வருகையிலே ஆண்டவர் கனிகளை தேடுவார் என்பதே வேதத்தின் மிகப்பெரிய சத்தியமாயிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, நாம் ஆவியிலே நிறைந்தவர்கள் என்று சொல்லியும் ஆவிக்குரியவர்களாய் நடக்காது இருப்பது என்ன? ஆவியிலே நிறைந்திருக்கிறவர்கள் என்று சொல்லியும் மாம்சம் நம்மளை மேவுகிறது என்ன? கடந்த முறை நான் பேசுகிற பொழுது அநேக காரியங்களை சொல்லி நான் கடிந்து பேசியது என் கண்களுக்கு முன்பாக இன்று இருக்கிறது. ஆனால் அதை நான் தொடர விரும்பவில்லை, அது என்னுடைய செய்தியும் அல்ல. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ ஆவியினால் நிறைக்கப்பட்டிருந்தால் நாம் ஆவிக்குரிய கனிகளினாலும் நிறைந்த ஒரு வாழ்வு நமக்கு இருக்க வேண்டும். இதற்கு மாறாக ஒன்று அல்ல. ஒன்று கனி இல்லாத வாழ்வு, ஆவி இல்லாத வாழ்வு, ஆவி நிறைந்த வாழ்வு, கனி நிறைந்த வாழ்வு. இதில் மாற்றம் எதுவும் கிடையாது. இதை சோடித்து பேசலாம், இதை சரிப்படுத்தி பேசலாம், நமக்கு ஏற்றபடி பேசிக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, மற்றவர்கள் கனி கொடுப்பது ஒன்று, நீ கனி கொடுப்பது அதை விட முக்கியமானது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், தேவ சனங்கள் மற்றவருடைய கனிகளையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றவருடைய கனி சரியா இருக்கிறதா? அந்த கனி புசிப்புக்குரியதாக இருக்கிறதா? என் கனியே புசிப்புக்குள்ளாக இல்லாது இருக்கிற பொழுது நாம் மற்றவருடைய கனியை புசிப்பதற்கு எதிர்பார்ப்போடு இருப்பது நியாயமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய கனிகள் தேவனுடைய எதிர்பார்ப்பை சந்திக்கிறதா? தேவன் விரும்புகிறபடி அது இருக்கிறதா? ஆவிக்குரிய கனி என்று சொன்னால் என்ன? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சுபாவங்கள் கனிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சுபாவங்கள் வெளியரங்கமாவது ஆவிக்குரிய கனிகளாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் உண்மையிலும் விளங்கும். ஹலலுயா, ஹலலுயா, ஹலலுயா. 11வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க சிஸ்டர். போகலாம்.
கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
அவர்களுக்கு
பங்காளிகளாக இருங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்,
நடந்து கொள்ளுங்கள்.
ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு,
கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதிருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் கடந்த முறை பேசிய செய்தியை திரும்பவும் பேசிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதிருங்கள். உங்களோடு இருக்கிறவர்கள், அது நானா இருக்கலாம், அல்லாவிட்டா நீயா இருக்கலாம், ஆவிக்குரிய கனி இல்லாத அந்தகார கிரியைகளுக்கு சேர்ந்து இணைந்து ஒருமனப்பட்டு பேசி கதைத்து செயல்பட்டு திட்டி சண்டை பிடித்து இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே கனியற்ற அந்தகார கிரியைகள் தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருப்பது நல்லதல்ல, நல்லதல்ல. ஆகையினாலே ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும். ஹலலோயா, சகல நற்குணத்திலும் விளங்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹலலோயா. இப்பொழுது நாம் கர்த்தருடைய அல்லாவிட்டால் இன்றைய நான் செய்திக்குள்ளே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 49வது அதிகாரம், ஆதியாகமம் 49வது அதிகாரம், 22வது வசனத்தை நாம் முதல் வாசிப்போம். ஹல்லேலூயா.
யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர், 22வது வசனம் திருப்பி வாசிங்க. யோசேப்பு
கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோப் என்கிற தேவனுடைய மனிதன் தன்னுடைய கடைசி நாட்களிலே தன் பிள்ளைகளை முன்பாக வரவைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற விதத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதையும் ரூபனை ஆசீர்வதித்த விதத்தை நாம் பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டேன். தன் சொந்த பிள்ளைகள் தான், தன் சொந்த பிள்ளைகள் தான். இதை நேற்று இரவில் நான் வாசித்த பொழுது நான் யோசித்தேன், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மாரும் நம்மளை ஆசீர்வதிக்கிற விதத்தில் அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் கருதி கொள்ள வேண்டும். இலகுவாக யாரும் எடுத்துக்கொள்ளாதிருங்கள். அநேகர் நம்ம சிந்தனையிலே நம்முடைய நோக்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பதுண்டு. உங்களுக்கு இந்த நாளிலே ஒன்று சொல்லவா, உங்கள் தகப்பன்மார்கள் உங்களை ஆசீர்வதிப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியம். ஆகையினால அதை குறித்து கவனமாயிருங்கள். யாக்கோப் என்கிற தேவனுடைய மனிதன் தன்னுடைய கடைசி நாட்களிலே தன் பிள்ளைகளை வரவைத்து ஒவ்வொருவராக ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொருவராக ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கடைசியிலே யோசேப்பை வந்தவுடனே யோசேப்பை குறித்து அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் என்னவெனில், யோசேப்பு கனி தரும் செடி. சொந்த தகப்பனார் தன் மகனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், யோசேப்பு நீ கனி தரும் செடியப்பா. அவனுடைய வாழ்நாள் முழுவதையும் கவனித்த தகப்பனா, அவன் வாழ்நாள் முழுவதிலும் அவன் செயல்பட்டதை கவனித்த தகப்பனா, அவனுடைய பேச்சுக்கள், அவனுடைய நோக்கங்கள், அவனுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கவனித்த அந்த மனுஷன் பார்த்து என்ன சொல்லுகிறான் எனில், யோசேப்பு நீ கனி தரும் செடி. ஆண்டவரா இயேசு கிறிஸ்தே, நீங்கள் என்னில் நிலைத்திருந்து கனி கொடுங்கள், என்னை நிலைத்திராக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இதை நான் பின்னுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வருகிறேன். இதற்கொப்பாக பின்னுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வருகிறேன். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூட்டண்டையுள்ள கனி தரும் செடி. பிரியமானவர்களே, ஒரு கனி தரும் செடி என்று சொல்லிவிட்டு அவர் அதை முடித்திருக்கலாம். கனி தரும் செடி என்று சொல்லி ஒன்றிலே நாம் முடித்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது? நீரூட்டண்டை, நீரூட்டை சம்பந்தப்படுத்தி, ஜீவநதியை சம்பந்தப்படுத்தி ஆண்டவர் அதிலே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே தான் நான் முதல்ல சொன்னேன், பழையாட்டில் எங்கே மரங்களையும் கனிகளையும் பிதாவாகிய தேவன் இணைக்கிறாரோ அங்கே நதியை இணைக்கிறார். ஆகையினாலே ஜீவன் நதி நிறைந்த வாழ்வு, ஜீவன் நதி நிறைந்த வாழ்வு கனி நிறைந்ததாக இருக்க வேண்டும். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூட்டண்டையிலே. வசனத்தை வாசிக்க பொழுது சந்தோஷம் உள்ளுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. என்னவெனில், நாம் எதில் நிலைத்திருக்கிறோமா, என்னத்தில் வேறுண்டி இருக்கிறோம், எதில் நாம் வேறுண்டி இருக்கிறோம், நம்முடைய தேவைகள் என்ன, எதை நாம் விரும்பி இருக்கிறோம், எதை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம். யோசேப்பை குறித்து தன் தகப்பனார் சொல்லுகிறார், யோசேப்பே நீ கனி தரும் செடியப்பா. இது குறித்து பின்னுக்கு கொஞ்சம் விவரித்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு தேவனை நம்புகிற மனுஷனும் இப்படிப்பட்ட செய்திகளுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய காரியங்களை சரிப்படுத்துகிறதும், நமக்கு நினைத்ததை நினைத்துக் கொள்வதும், நாம் எதிலே நிலைத்துக் கொண்டு என்னவோ செய்கிறதுமாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ சமூகத்தில் நான் கேட்கிறது என்னவெனில், நாம் கர்த்தருடைய ஆவியினாலே நிறைக்கப்பட வேண்டிய அளவுக்கு நாம் நிறைந்திருக்கிறோமா? ஒன்று. இரண்டாவது, நம்முடைய குடும்பம் தேவ ஆவியிலே நிறைக்கப்பட வேண்டிய அளவுக்கு நிறைந்திருக்கிறதா? மூன்றாவது, நம்முடைய ஊழியமும் நம்முடைய சபை வாழ்வும் தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட வேண்டிய அளவுக்கு நிறைந்திருக்கிறதா? பிரியமானவர்களே, மற்றவர்களால் நாம் மதிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழுகிற மனிதர்கள் என்று சொல்லி நாம் நினைப்பூட்டப்படுகிறோமா? அல்லாவிட்டால் மாம்சத்துக்குரியவர்கள், சண்டைக்குரியவர்கள், பேச்சுக்குரியவர்கள், கதைக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் நிலைப்படுத்தப்படுகிறோமா என்பதை இந்த மாலை பொழுதில் நாம் சிந்திப்பது நமக்கு ஏற்றதாக இருக்க. நாம் எதை வைத்து குறிப்பிடப்படுகிறோம், நாம் எதை முன்குறித்து குறிப்பிடப்படுகிறோம்? ஒரு நபரோடு பேசுகிற பொழுது, ஒரு ஊழியரோடு பேசுகிற பொழுது எதை முன்வைக்கிறார்கள், எது முன்குறிக்கப்படுகிறது? யோசேப்பை குறித்து தன் சொந்த தகப்பனார் சொல்லுகிறார், அவன் கனி தரும் செடி. யோசேப்பே நீ கனி தரும் செடியப்பா. யார் தகப்பன்? அநேக பிள்ளைகள் இருந்தார்கள், பஞ்ச காலத்தில் கூட யோசேப்பு அவரோடு இருக்கவில்லை, ஆனால் அந்த அவனை பார்த்து நீ கனிதரும் செடி. துன்ப காலத்தில் யோசேப்பு தகப்பனாரோடு இருக்கவில்லை, ஆனால் அந்த தகப்பன் யோசேப்பை பார்த்து நீ கனிதரும் செடியப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மற்றவருடைய கனிகளை நாம் நாடுகிறோம், மற்றவருடைய கனிகள் அவசியம் என்று நாம் தேடுகிறோம், ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் ஆராயுங்கள். கனி நிறைந்த மனுஷன் எப்பொழுதும் கனி நிறைந்தவனாக இருப்பான், சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் காலத்துக்கும் நேரத்துக்கும் அல்ல, இல்ல எப்பொழுதும். ஒரு ஊழியக்காரன் எப்பொழுதும் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். சபையிலே தான் ஊழியக்காரன் கிடையாது பாரு, ஊழியக்காரன் என்பது அவன் வாழ்நாள் முழுத்திலும் ஊழியக்காரன் தான். ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கு உரிய விதத்தில் நாம் வாழுகிறோமா என்பது எங்களை பொறுத்து, எங்களை பொறுத்து. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூட்டண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். என்ன அருமையான வார்த்தைகள் வர்ணிக்கப்பட்டு எழுதியிருக்கு தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் கனிகள் படருகிறதா, படருகிறதா, மற்றவர்களை அது பிடிக்கிறதா? நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய கனிகள் மற்றவர்கள் மீது படருகிறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு, யாக்கோப்பு, யோசேப்புங்கிற அவன் படருகிறவன். எது படருகிறது நம் வாழ்வில் இன்னைக்கு? என்ன படருகிறது? மற்றவர்களை எது பிடிக்கிறது? கோபங்கள், மூர்க்கங்கள், சாபங்கள், சண்டைகள், இவைகள் தான் உங்கள் ஆவிக்குரிய கனிகளாய் மாறுகிறது என்பதை கண்டுபிடியுங்கள். ஆவிக்குரியவர்களாக எப்பொழுதும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்புடைய முன்பகுதியை குறித்து பேசுகிற பொழுது நான் அதை குறித்து பேச விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நான் தொடர விரும்புகிறேன். ஆதியாகமம் 41 அதிகாரம் 38-39 மாத்திரம் வாசிக்கிறேன்.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் வேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள்.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு மனுஷன் உண்டோ? அப்ப தேவாவினால் நிறைந்திருக்கிற மனுஷன் ஆவிக்குரிய கனிகளினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆகையினாலே யாக்கோப்பு என்ன சொல்லுகிறார்? நீ கனிதரும் செடி. விளங்குறதா? நீ யாரு? கனிதரும் செடி. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர், அதுல என்ன ஒரு கருத்து வந்திருக்கு வாசிங்க.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல வேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள்.
என்ன ஒரு இடத்துல சொல்லப்படுது? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பு தேவாவினாலே நிறைக்கப்பட்டிருந்தான். யாக்கோப்பு சொல்லுகிறார், அவன் கனிதரும் செடி. நான் என்ன சொல்ல வருகிறேன்? நீயும் நானும் தேவனுடைய ஆவியினால் நிறைக்கப்பட்டிருந்தால், தேவன் எனக்குள்ள உனக்குள்ள வாசம் பண்ணி இருந்தால், ஆவியின் கனியுள்ள நிறைவுள்ள வாழ்வு நமக்கு அவசியம், முக்கியம். பிரியமானவர்களே, தேவ ராஜ்யம் பேச்சில் அல்ல, பேச்சில் அல்ல. பிரியமானவர்களே, எல்லாரும் நாம் சொல்லுவது உண்டு, எல்லாரும் சொல்லுவது உண்டு, தேவாவியிலே நிறைந்திருக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார், எல்லாமே சரி, நீங்கள் சொல்லுகிறபடியும் நான் சொல்லுகிறபடியும் ஆக கிடையாது. ஆனால் கனிகள் இல்லையே, கனிகள் குறைந்திருக்கிறது. கனிகள் ஏன் குறைந்திருக்கிறது? பிரியமானவர்களே, ஆவியின் நிறைவு இருக்கிற பொழுது கனிகள் ஏன் குறைந்திருக்கிறது? தேவன் நம்மளோடு இருக்கிறார் சொன்னால் கனிகள் ஏன் குறைந்திருக்கிறது? உங்கள் பேச்சுக்கள் கனிகளை காட்டிக் கொடுக்கிறது, உங்கள் நடத்துகள் கனிகளை காட்டிக் கொடுக்கிறது. ஏன், எதற்கு சொல்ல முடியுமா? இதுக்குள்ளே ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோசேப்புடைய வாழ்க்கை வரலாறு, அவனுடைய வாழ்க்கை வரலாறுலே அவன் கனி கொடுக்க வேண்டிய எந்த ஒரு சூழ்நிலையும் அவனுக்கு கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்பை முன்வையுங்கள். யோசேப்புடைய பரிசுத்தத்தை குறித்து எல்லாரும் பேசுவதுண்டு, நல்லது, அது முக்கியமானது. ஆனா யோசேப்பு தன் சகோதரனால் ஒதுக்கப்பட்டு, எனக்கு இரவு முழுத்துல மண்டையில ஓடிட்டு இருந்த தெரியுமா, யோசேப்பு தன் சகோதரனால் ஒதுக்கப்பட்டு, விற்கப்பட்டு, நாடு கடத்தப்பட்டு, குழியிலே போடப்பட்டு, தகப்பனை விட்டு பிரித்து, தகுதியில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு, ஜெயிலுக்குள்ளே அவன் போடப்பட்டு, ஜெயிலிலிருந்து பார்வோன் அரண்மனைக்கு வந்து அவன் உயர்த்தப்பட்டார் என்பதுதான் எங்களுடைய இந்த பகுதியுடைய பெரிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. இதெல்லாம் முடிந்ததன் பின்பு யோசேப்பின் சகோதரர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுகிறது. நான் ஒரு ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கே காட்ட விரும்புகிறேன். கனியுள்ள வாழ்வு எப்படிப்பட்டது என்பதையும் இதில் நான் காட்ட விரும்புகிறேன். அநியாயம் செய்தவர்கள், அக்கிரம் செய்தவர்கள், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், எதிர்த்தவர்கள், கொலை செய்யவும் துணிந்தவர்கள், விட்டு போட்டவர்கள், தகப்பனை விட்டு பிரித்தவர்கள், வேறு தேசம் கடந்து போவதற்கு காரணமாக இருந்தவர்கள் வந்த பொழுது தேவாவியை பெற்ற யோசேப்பு, தேவன் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த மனிதன் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யாரு? யாக்கோப்பு இதை கவனித்தாரோ என்னவோ, இதை கேள்விப்பட்டாரோ என்னவோ, ஆவியிலே உணர்த்தப்பட்டாரோ என்னவோ, கடைசி ஆசீர்வாதம், நீ கனிதரும் சரி, நீ படருகிறவனமா? இன்னைக்கு நம் வாழ்வில் இருந்து எது படருகிறது? மற்றவர்களுக்கு எதை நாம் ஊட்டுகிறோம்? மற்றவர்களுக்கு எதை நாம் பூத்துகிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பேசுகிறவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். நீங்கள் கதைக்கிறவைகள் எல்லாவற்றையும் தெரிந்தது போல சில கதைப்பார், எல்லாம் தெரிந்தது போல வேதத்தில் வாசித்தது போல கதைப்பார்கள். கனியுள்ளவன் அப்படி இருக்கலாகாது, ஆவி நிறைந்தவர்கள் அப்படி இருக்கலாகாது, தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் அப்படி இருக்கலாகாது, நானும் சரி நீயும் சரி இருக்கலாகாது. பிரியமானவனே, பிரியமானவனே, யோசேப்பினிடத்தில் தன் சகோதரர்கள் வருகிறார்கள். இப்ப நன்றி வணங்கிக் கொள்ளுங்கள். யோசேப்புக்கு எல்லாவித நியாயமும் இருக்கிறது தன் சகோதரரை எதிர்ப்பதற்கு. இங்கேதான் தேவ மனிதன் யார் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். யோசேப்புக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஏன் இவர்கள் யோசேப்புக்கு விரோதமாக அநியாயம் பண்ணினார்கள், அக்கிரமம் பண்ணினார்கள். அதே வேளையிலே யோசேப்பு இருக்கிற அதிகாரத்தில் இருந்து அவர்களை தண்டிக்கவும் முடியும். நன்றி வழங்கிக் கொள்ளுங்கள். நான் வழங்குற அளவுக்கு நீங்கள் வழங்குகிறீர்களோ, அதை உட்கொள்ளுகிறீர்களோ, இதை சாப்பிடுகிறீர்களோ எனக்கு தெரியல. யோசேப்புக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது இவர்களை தண்டிப்பதற்கு. யோசேப்பின் பக்கத்தில் நியாயம் இருக்கிறது. அவன் தண்டித்திருந்தால் கேட்பதற்கு ஒருவரும் இல்லை. தேவன் கூட கேட்டிருக்க மாட்டான், ஆண்டவர் கூட. ஏன்? அவன் அதிகாரத்தில் இருக்கிறான். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை நியாயம் அவனை துன்பத்திற்கும் துயரத்திற்கும் வேதனைக்கும் ஆளாக்கினார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவன் தான் தேவ மனுஷன் அல்லவா? அவன் கனிகளினால் நிறைந்திருக்கிற மனுஷன் அல்லவா? தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா? அந்த மனுஷன் அவனை ஆசீர்வதித்தான் என்பதை நாம் மறக்க கூடாது. இப்படிப்பட்ட செய்திகள் கேட்கிற பொழுது ஒரு சிலருக்கு பல படங்கள் இருதயத்தில் ஓடலாம். உங்கள் படங்களை ஓட்டி உங்கள் இருதயத்தை சமப்படுத்துவதற்கு நான் பேசவில்லை. இந்த வசனத்தின்படி வாழுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் பேசுகிறேன். இந்த வசனங்களை எடுக்கிற பொழுது பிரதர், அதனாலே தான் முதல்ல சொன்னேன், யோசேப்புக்கு எல்லா விதமான அவனுடைய பக்கத்தில் நியாயம் இருந்தது. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுகிறோம்? பிரதர், நான் செய்தது சரி, நான் பேசியது சரி, நான் சொன்னது எல்லாம் இருக்கட்டும். நீ ஆவிக்குரியவனா? நீ ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறாயா? நீ தேவ மனிதனா? தேவனோடு இருக்கிறாரா? அதுதான் கேள்வி. அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து யாக்கோப்பு சொல்லுகிறார், அவன் கனிதரும் சரி, அவன் நீரோட்டண்டையிலே படருகிறவன். ஹல்லேலூயா! பிரியமானவரே, நீ ஆவியினால் நிறைந்திருந்தால் படர வேண்டும். ஆவியின் கனியிலே நீ நிறைய வேண்டும், படர வேண்டும், செழிக்க வேண்டும். அது மற்றவர்களை பிடிக்க வேண்டும். எது பிடிக்கிறது? எது பிடிக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் செய்கிற தவறுகள் என்னவெனில், ஒருவர் வந்து தவறு பேச தொடங்கிவிட்டால் உடனே சேர்ந்து கொள்வது. முதல்ல எபேசியர்களை பார்த்த இடத்திலே அந்த வசனம் 11வது வசனம் என்று நினைக்கிறேன், அதில் என்ன சொல்லப்படுது? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதே, உடன்படாதே. யாராவது ஒருவரை குறித்து பேச தொடங்கிட்டால் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிவிடுறது. ஆனால் பெயர் ஊழியக்காரன், பெயர் விசுவாசி, பெயர் 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒருவரை குறித்து பேச தொடங்கிவிட்டால் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிவிடுறது. அவரிடத்தில் இருக்கிற சேர்த்து கதைக்கிறது. அது அல்ல கனி உள்ள வாழ்வு, அது அல்ல தேவனுக்கு பயந்த வாழ்வு, அது அல்ல ஆவியினால் நிறைக்கப்பட்ட வாழ்வு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த செய்தியை நான் கொடுக்கிற பொழுது நான் பேசிய அதே வார்த்தையை திரும்ப உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். சபையின் நன்மையை கருதி பேச வேண்டியவைகளை தவிர உங்கள் யாரை குறித்தாகிலும் நான் உங்கள் முதுகுக்கு முன் பின்பாக இன்னும் ஒருவரோடு உங்களோடு கதைத்திருந்தால், உங்களை குறித்து கதைத்திருந்தால், உங்களை குற்றப்படுத்தியிருந்தால் இந்த இடத்தில் நீங்கள் தாராளமாக எழுந்து நிற்கலாம். தாராளமாய் எழும்பி நிற்கலாம். இதே காரியத்தை இந்த காலையிலே கேளின் சபையிலே நான் பேசினேன். ஆவிக்குரியவர்களாய் இருங்க, தனியுள்ளவர்களாய் மாறுங்க, தனியுள்ள வாழ்வு வாழுங்க. சபையில இருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தைரியமாக நின்று இவர்கள் தனி உள்ளவர்கள், இவர்கள் செழிப்புள்ளவர்கள், இவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர் என்று பேசத்தக்கனவையாய் துணியத்தக்கனவையாய் உங்கள் வாழ்வு மாறினால் நலமாக இருக்குது. சின்ன சின்ன காரியங்களை வைத்து நியாயப்படுத்தி என் பக்கம் நியாயம் இருக்கிறது. யோசேப்பின் பக்கத்தில் நூற்றுக்கு நூறு வீதம் நியாயம் இருந்தது. யோசேப்பின் வாழ்விலே நூற்றுக்கு நீரம். அவர்களை கண்டிப்பதற்கு, அவர்களை விசாரிப்பதற்கு, அவர்களை ஜெயிலில் போடுவதற்கு, அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லுவதற்கு, அவங்க எல்லாம் பஞ்ச காலத்தில் என் தேசம் தேடி வந்திருக்காங்க. உனக்கு உதவியே செய்ய மாட்டேன் என்று சொல்வதற்கு யோசேப்புக்கு அதிகாரம் இருந்தது. ஆனா அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருக்கிற மனுஷன் அப்படி பேச மாட்டானே, தேவன் பேச மாட்டாரே, அப்படி பேச முடியாது. ஒருவேளை என் பக்கமே நியாயம் இருக்கட்டும், என் பக்கமே நீதி இருக்கட்டும், என் பக்கமே எல்லாம் சரியாக இருக்கட்டும், அவர்கள் பக்கமே எல்லாம் தவறாக இருக்கட்டும், ஆனால் நான் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், நான் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், அது தகுந்ததல்ல, அது தகுந்ததல்ல. பிரியமானவர்களே, ஆவிக்குள்ளாகி ஆவிக்குரிய வாழ்விலே முதிர்ச்சி அடையுங்கள். பேசி 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 பேசியே காலங்கள் போகிறது. பேசி 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 ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரியவன், நான் வேதத்தின்படி வாழுகிறேன், நான் அது வாழுகிறேன், நான் சொல்லி 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 சொல்லியே வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் கனிகளை காணவில்லையே. எங்கே கனிகள், எங்கே எங்கே? யாக்கோபு சொல்லுகிறார், யோசேப்பு நீ கனிதரும் செடியப்பா, நீருட்டண்டையிலே ஆவியிலே நிறைந்திருக்கிற மனிதன். முதல்ல நாங்கள் பார்த்தோம், இப்படி ஆவியிலே நிறைந்திருக்கிற இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இங்கே இல்லை. ஆகையினால நீ விசாரி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியிலே நிறைக்கப்பட்டு தேவனோடு வாழுகிற மனிதர்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் எனில், யோசேப்பின் வாழ்க்கை ராஜரீகத்துக்கு உரிய விதத்தில் இருந்ததில்லை. யோசேப்பின் வாழ்க்கை ராஜரீகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இருந்ததில்லை. அவன் வாழ்க்கை ஜெயில், அவன் ஜெயில இருந்த ஒரு மனிதன், குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு மனிதன், புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், மற்றவர்களால் சகோதரர்களாலே தள்ளிவிடப்பட்ட ஒரு மனிதன், அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்ட ஒரு மனிதன், ராஜரீகத்துக்கு வருவதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. ஆனா அவன் ஆவியிலே நிறைந்த ஒரு மனிதன், தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களை நான் பாட்டு கேட்கவா, நீங்கள் எவ்வளவுக்கு ஆவியில் நிறைந்திருக்கிறீர்கள்? உங்கள் செயல்பாடுகள் அதை காட்டிக் கொடுக்கவில்லையே? உங்கள் பேச்சுக்கள் அவைகளை காட்டிக் கொடுக்கவில்லையே? உங்கள் நடத்தைகள் அவைகளை காட்டிக் கொடுக்கவில்லையே? வரம்பில்லாத நாக்காலே வரட்டி வரட்டி பேசுகிறீர்களே, நியாயமற்றதாக தெரியவில்லையே? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாய் ஆவியிலே நிறைந்த வாழ்க்கை வாழுங்கள். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற பொழுது ஒரு பக்கத்தில் தராசு அவர்னால் நிறைக்கப்பட வேண்டும், இன்னொரு பக்கத்து தராசு கனிகளினால் நிறைந்திருக்க வேண்டும், கனிகளினால் நிறைந்திருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கனி உள்ள வாழ்வு என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். அது குறித்து நான் பின்னுக்கு வருகிற நாட்களில் பேச முடிந்தால் பேசுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுக்கு நம் வாழ்வில் இருக்கிற கனிகளை குறித்து திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறோம்? உங்களை குறித்து, என்னை குறித்து எனக்கு தெரியும், அநேக தடவைகளில் சொல்லுவதுண்டு, என்னை குறித்து எனக்கு தெரியும், எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய கனிகளை குறித்து திருப்தி என்ன? திருப்தி என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய கனிகள் போதுமானதா? நீங்க தைரியமா சொல்ல முடியுமா? இந்த நாளிலே கேளிலே ஒரு குறிப்பு, ஒரு சின்ன ஒரு குறிப்பு உண்டு, அதில் தொட்டேன். என்னவெனில், சந்தோஷம் என்பது ஆவியின் கனியாக இருக்கிறது. சந்தோஷம் என்பது ஆவியினுடைய கனியாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அந்த கனியே இல்லை. ஒரு சிலரை பார்த்தால் அவருடைய பார்வையிலே நம்ம சந்தோஷமும் போகிறது, ஆனால் அது கனிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சந்தோஷம், சந்தோஷம் உள்ள வாழ்வு. இந்த பூமியிலே பிரச்சனை இல்லாத ஒரு மனிதன் கிடையாது. சபைகளிலையும் பிரச்சனை இல்லாத ஒரு மனிதன் கிடையாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் நம்மளை நிரப்புகிறவர். அதனால் அந்த மன மகிழ்ச்சி நமக்கு சொத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்வதில்லை, அதை ருசிப்பதில்லை. ஆனால் கவலையா கஷ்டமா, கவலையா கஷ்டமா என்று பாட்டு பாடிக்கொண்டு விசுவாசிகள் தெரிகிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? மன மகிழ்ச்சியாக இருப்பது கனி, கனி நிறைந்த வாழ்வு. ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம்? நம் இருதயம் எவ்வளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறது? பிரச்சனை எல்லாருடைய வாழ்விலும் இருக்கிறது பிரியமானவர்கள். இதை வைத்து ஒவ்வொரு முறையும் தட்டி கொண்டு தெரிகிறவர்கள் வளர்ச்சி இல்லாதவர்கள். பிரச்சனை எல்லார் வாழ்விலையும் இருக்குது. நம்ம சபையில் இருக்கிறோம், இன்னொரு சபைக்கு இன்னொரு சபையில் போவான், உனக்கு அவன் என்ன பார்த்து அழுவான், ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதுட்டு வர வேண்டியதுதான். ஆனா தேவன் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார், ஆவி. ஏன் யோசேப்புக்கு, யோசேப்புக்கு சோதனை, உன் சோதனைக்கு எங்க இருக்கிறது? ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுமா, யாக்கோப்பு நீ கண்டிருந்த மனுஷனப்பா, யோசேப்பின் வாழ்க்கையை தூக்கி வச்சு பாருங்க, யாரப்பா இங்க ஜெயிலுக்கு போனீங்க, யார குழிக்குல போட்டு வித்தாங்க, யாரு அடிமைத்தனத்துக்கு வித்து போட்டாங்க அதை சொல்லுங்க, யாரு அடிமைத்தனக்கு வித்தாங்க சொல்லுங்க. ஆனா அங்க இதெல்லாம் நடக்குது, இடக்கிட பாத்தீங்கன்னா தேவன் யோசேப்போடு இருந்தார். என்ன ஜெயிலுக்கு இருக்கிற மனுஷனோடு தேவன் இருக்கிறதா? எல்லாராலும் குற்றச்சட்டு பட்டு ஒருவனோடு தேவன் இருக்கிறதா? இருந்தார். அவன் தேவாவினாலே நிரப்பப்பட்டிருந்தான், அவன் தேவாவினாலே நடத்தப்பட்டிருந்தான், அதனாலே அவன் உயர்வை பெற்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் உங்களுக்கு சொல்லவா, ஆவியின் கனியிலே நிறைந்து படருங்கள். நீங்கள் நன்றாய் பழகிறவர்கள், நீங்கள் நன்றாய் பேசுகிற இடத்துல ஆவிக்குரிய கனிகளை வாசித்து விட்டு கேளுங்க, இந்த கனியிலே எதெல்லாம் என்கிட்ட இருக்கிறது சொல்லி சொல்லு. அவன் உண்மையாக சொல்லணும் பாருங்க, உண்மையாக சொல்ல வேண்டும், முகத்துக்கு ஒன்று சொல்லக்கூடாது. இந்த ஆவிக்குரிய கனிகளை எடுத்து கலாத்தியர்ல 5வது அதிகாரத்தில் எடுத்து வைத்து வாசிங்க. உங்களை அன்பாய் நேசிக்கிறவர்கள் விசாரிக்கிறோட, பிரதர் இந்த கனிகளில் எதெல்லாம் எனக்குள்ளே இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, விசாரிங்க, அது உங்களுக்கு நல்லது. அதுக்கு மாறாக மேலே மாம்சத்துக்குரிய கனிகள் இருக்கிறது, அதையும் சொல்லுங்க, இதுல என்ன இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்க, வாசிங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூட்டண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படருகிறதா? படருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கனிகளின் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வாதம் அடைகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் தேவனால் நிறைந்த வாழ்க்கை, இதுதான் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற வாழ்க்கை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் உங்களுக்கு இதை சொல்லி நான் அடுத்த காரியத்துக்கு போகிறேன். யோசேப்பு எல்லா விதத்திலையும் அவன் பக்கத்திலே நியாயம் இருந்தது, ஆனா தன் சகோதரருக்கு அவன் கண்ணீர் விட்டான் சொல்லுகிறான். எல்லா விதத்திலையும் அவன்கிட்ட பக்கத்திலே நியாயம் இருக்கிறது, ஆனா நான் தேவாவினாலே நிரப்பப்பட்ட மனுஷனப்பா, தேவன் என்னோடு இருக்கிறார்ன்னு சொல்லி சொல்லுகிறதே. அப்படியானால் நான் அவர்களை தண்டிப்பது நியாயம் அல்ல. அதை பார்த்து சொல்லுகிறார் யாக்கோபு, கனிதரும் திராட்சை செடி, முக்கியம் நீரூட்டண்டையிலே அவன் நாட்டப்பட்டவன். பிரியமான தேவன், சங்கீதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது சங்கீதத்தை எடுத்து வாசிங்க சிஸ்டர், ஹல்லேலூயா. அதையும் ஒரு பக்கத்தை வாசித்து நாம கடந்து செல்லலாம், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பகுதியை முடிந்தால் பாக்குறேன், வாசிங்க.
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு,
ஐயா எங்க பார்த்தாலும் ஒரு மரத்தை குறித்து சொல்லலாமே. ஒரு மரம் ஒன்று இருந்தது, அது வளர்ந்தது, அது கனி கொடுத்தது, என்று முடிக்க வேண்டியதானே. எங்க பார்த்தாலும் நீரூச்சண்டை, வாய்க்கால் ஓரம், ஜீவநதி அண்டை. ஏன் பாவிக்கப்பட வேண்டும்? எதற்கு பாவிக்கப்பட வேண்டும்? ஆவியின் நிறைவின் அடிப்படையிலே ஆவிக்குரிய வாழ்வு இருக்கிறது. ஆவியின் நிறைவின் அடிப்படையிலே ஆவிக்குரிய வாழ்வு இருக்கிறது என்பதை மறந்து விடவே கூடாது. இப்ப வாசிங்க சிஸ்டர் பார்க்கலாம், ஹல்லேலூயா.
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு,
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு,
தன் காலத்திலே தன் கனியை தந்து,
தந்து
இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்
இருப்பான்.
அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்,
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட? அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் எதில் நிலைத்திருக்கிறோம், நாம் எதில் நாட்டப்பட்டிருக்கிறோம், நாம் எதில் மீது நிற்கிறோம், எது எங்கள் இருதயத்தை நிறைத்திருக்கிறது, எது எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறது, எது தேவனை விட நமக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதோ அதன்படி நாங்கள் நடத்தப்படுவோம், அதன்படி நாங்கள் நடத்தப்படுவோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான் இலையுறுதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசேப்புடைய காரியத்துல திரும்ப திரும்ப வருகிறது, அவன் செய்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனோடு இருந்தான். இங்க சொல்லப்படுகிறது, அவன் நீரூட்டண்டையிலே நாட்டப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மனுஷனுடைய வாழ்வில் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு கத்து 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 கத்தினாலும் வாய்க்குது இல்லையே, ஏன் கொளறினாலும் நீதி கிடைக்குது இல்லையே, ஏன்? பிரியமானவர்களே, தேவ ஆவி அண்டை நிறைந்த ஒரு வாழ்வு, கனி நிறைந்த வாழ்வு, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட வாழ்வு, கனி நிறைந்த வாழ்வு. யோசேப்பு நினைச்சிருந்தால் தன் சகோதரி ஒவ்வொருத்தராக சொல்லியிருக்கலாம், பாரு இப்படி செய்தீங்க, எனக்கு என்னை குழியில போட்டீங்க பாருங்க, இருட்டா இருந்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, அடிமைத்தனத்துக்கு என்னை விட்டு போட்டீங்க பாருங்க, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எனக்கு சாப்பாடு கூட எனக்கு ஒழுங்கா கிடைக்கல, எவ்வளவு கஷ்டப்பட்டேன். உண்டா அவன் சொல்லி 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 விசாரிக்க ஒன்றும் பேசல, அழுதான். இவன் பெற்ற ஒரு மனுஷன், அதனாலதான் இவங்க சவால் பெற்ற பெரிய தேவ மனிதர்கள். இன்னைக்கு உங்க பிரச்சனை என்ன, உங்க பிரச்சனைகள் என்ன, உங்க காரியங்கள் என்ன, சமப்படுத்த முடியுமாப்பா, இதோட ஒப்பிட்டு பார்க்க உங்களால முடியுமா, இவைகளை வைத்து பேச முடியுமா? இல்லையே. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராத மரத்தை போல அவன் செய்வதெல்லாம். பிரியமானவர்களே, கனியை கொடுக்க வேண்டிய நேரத்தில் காலத்தில் நாம் கொடுக்க வேண்டும். கசப்பான கனி, அதை குறித்து எல்லாம் பிறகு பேசுறேன். இன்னும் ஒரு தடவை, எப்பொழுது கனியை கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது கொடுக்க வேண்டும். மாறாக கொடுக்க கூடாது. வீட்டுல போயிருந்து யோசித்து ஓஹோ என்று சொல்லக்கூடாது. இப்ப எப்ப இந்த இடத்துல எது இந்த கனி நமக்கு தேவையோ அந்த கனியை கொடுக்கணும். கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்பட்டு சண்டை பிடிக்கிற நேரத்தில் சண்டை பிடிச்சிட்டு மற்றவனை திட்ட வேண்டிய இடத்துல திட்டி போட்டு மற்றவனை குட்டா வீட்டுல போயிருந்தா ஐயோ ஆண்டவரே, அந்த காலத்துல கனியை கொடுக்கணும்ப்பா. நேரத்துக்கு கனியை கொடுக்கணும், தேவையான நேரத்துக்கு கனி வேணும். வீட்டுல போயிருந்து கனி கொடுத்து என்ன பிரயோஜனம் தெரியாது. அப்படி செய்த அவன் செய்தது வாய்க்கும். யோசிப்பு செய்த காரியங்கள் வாய்த்தது. அவன் உன்னதத்தில் உயர்த்தப்பட்டான். சிங்காசனத்தில் மாத்திரம் தொடாத மிச்சம் உனக்கு தான். யாரு ஜெயில இருந்தவன், யாரு குழியில இருந்தவன், யாரு குற்றஞ்சாட்டப்பட்டவன், யாரு திக்கப்பட்டவன், அவன் சொன்னான். தன் சகோதரர்கள் உதவி கேட்டு வந்த பொழுது அவன் மனப்பூர்வமாய் நன்மை செய்தான். பாருங்க, அவன் தெய்வ மனுஷன், தெய்வனால் நிரப்பப்பட்டவன், தெய்வ ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் இப்படிதான் இருப்பான். எல்லாரும் இப்படி வாழ்ந்து விடுவது ஈஸியானதல்ல. இப்படியே எல்லாரும் தங்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்திக் கொள்வது இலகுவானதல்ல. ஆனா ஆவியிலே நாம் நிறைந்திருந்தால் கனிகளினாலும் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிலர் நல்லா செழித்திருப்பார்கள், நல்லாக செழித்திருப்பார்கள், நல்லா இலைகள் விட்டு கனிகள் தொங்கும். திடீரென்று பார்த்தா ஒரு இலையும் இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, முகத்தில் ஒரு செழிப்பு இருக்காது. ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு துன்பம். ஆனா இங்க என்ன சொல்லுகிறது, இலையுதராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது வாய்க்கும், வாய்க்கும். அநேக தேவ பிள்ளைகள் துன்பங்கள் துயரங்களும் இருக்கிற பொழுதும் கத்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறவர்களை அறிவேன். கத்தர் பார்த்துக் கொள்வாரப்பா, பெரிய பிரச்சனையா? தேவன் பார்த்துக் கொள்வார், தொடர்ந்து ஓடுவார்கள். ஆனால் இங்கே இருக்கிற மரம் என்ன நடந்தது, இலைகள் எல்லாம் உதிர்ந்து பிரியமானவனே, பிரியமானவர்களே, செழித்திருந்தா எப்பொழுதும் அப்படியே இருக்க வேண்டும். இலைகள் எல்லாம் அப்படியே பச்சையாக இருக்க வேண்டும். இதை குறித்து கணக்க பேசலாம், நான் அடுத்த முறை பேசுகிறேன். ஒரு மரத்தின் அடிப்படையிலே இருக்கிற ஆசீர்வாதங்கள், அதை குறித்து இன்னும் ஒரு தடவை நான் பேசுகிறேன். ஒரு மரத்தினால நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், மற்றவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, பச்சையும் பசலியுமாக இருக்க வேண்டும். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமே, ஆனால் நீ கனி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். உன் வாழ்வில் இருக்கிறவர்களை கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டுமே, ஆனால் நீ ஆவியில நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆவியில் நிறைவு மிகவும் முக்கியம். இன்றைக்கு மனிதர்கள் நம்மளை நிறைத்து வைத்திருக்கிறார்கள். ஆவி நிறைய வேண்டிய அளவுக்கு நம் வாழ்வில் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இறைந்து நம் வாழ்க்கையை மாற்றி செயல்படுத்தி சரிப்படுத்தி ஆவிக்குரிய மனிதர்களாக நடக்க வேண்டிய விதத்திலே நடத்த முடியல. ஏனெனில் நாம் நிரப்பக்கூடாதவர்களால் நிறைக்கப்பட்டிருக்கிறோம். நான் கடந்த முறை சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையை தனிப்பட்ட விதத்திலே கெடுக்கிற எந்த காரியங்கள் வந்தாலும் என் வாழ்வில் அனுமதி கிடையாது. கேட்டாலும் கேட்பேன், ஆனால் அதை பெருசுப்படுத்துவது கிடையாது. நம் வாழ்வை அது சேதப்படுத்துகிறதா தள்ளினர், நம்முடைய ஆவிக்குரிய கனிகளை அது கெடுக்கிறதா தள்ளினர். அதான் எபேசியர்லேயே வாசித்தோம். எபேசியர்லேயே 11 வசனம் நினைக்கிறேன், வாசித்தம் இல்லையா? அதை வாசிங்க சிச்சே.
அந்தகாரமான
காரியங்கள் நம் வாழ்வை பிடிக்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். அது உன் வாழ்க்கையை கெடுப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது. சில பேருக்கு அது பகுத்தறியவே தெரியாது, அதை புரியவே தெரியாது. சிலது வந்து ஓதும் அதை கேட்டு ரசித்து ருசித்து கடிச்சு சாப்பிட்டு அது பாவத்துல விழுந்து பிறகு பார்த்தா திடீரென்று இலைகள் எல்லாம் முதிர்ந்து தோட்டக்காரனுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து பகுத்தறிய வேண்டும். இது சரியா, எனக்கு தான் புரியல, என்னத்தை ஏன் ஒருத்தன் வந்து சொல்றாங்க இல்லைன்னு சொல்லி யாராவது வந்து என்னத்தை சொல்லுங்கப்பா. அவன் அவனுக்கு ஓதுறீங்க ஓதுறீங்கன்னு ஒருத்தன் சொல்றான், அங்க சொல்றாங்களா, இங்க சொல்றாங்களா, அங்க சொல்றாங்களா, இங்க சொல்றாங்களா, என்னத்தையும் வந்து சொல்லுங்களே. நாலு பேர் அது ஆவிக்குரியதா கனி உள்ளதாண்டு பாப்பமே, கனி நிறைந்ததாண்டு பாப்பமே, வந்து சொல்லுங்க. அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமே, அது எனக்கு நன்மையை கொண்டு வருமே, வா வந்து சொல்லு. நீ செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா? கனி நிறைந்த வாழ்வு வாழு, ஆவியிலே நிறைந்து வாழு. இந்த வாரி செய்திகளை மனப்பூர்வமாக உன் உள்ளத்துல நீ எடுக்கலன்னு சொல்லி சொன்னா இந்த செய்தியில ஒரு பிரயோஜனம் உனக்கு கிடையாது. நாங்க நிக்கிற காலத்தை நோக்கி காலத்தை நினைத்து நாம் தேவ சமூகத்தில் இன்னைக்கு நிக்க வேண்டும். 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்பதாக எல்லாம் குழந்தை விளையாட்டு. இன்றைக்கு நாம நிக்கிற நேரம் அது அல்ல. புரிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்வு என்பது பார்க்கிற பொழுது தெரிய வேண்டும். ஆவிக்குரிய மனிதர்கள் என்பது பார்க்கிற பொழுது தெரிய வேண்டும். கனி நிறைந்தவர்கள் என்பது பார்க்கிற பொழுது தெரிய வேண்டும். பேசுகிற பொழுது தெரிய வேண்டும். பிரியமானவர்களை இன்றைக்கு என்ன அவர் அநியாயம் செய்து விட்டார் என்பதிலேயே நிற்பது. ஆனா யோசேப்பு தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்பதிலே நின்றான். யோசேப்பு எப்படி எங்க தெரியுமா நின்றான்? அவன் அநியாயத்துல நிக்கல. நீங்க எனக்கு அநியாயம் செய்தீங்க, நீங்க எனக்கு அக்கிரமம் செய்தீங்க, நீங்க என்ன வெளிய அனுப்பிட்டீங்க, நீங்க என்ன வித்து போட்டி, அங்க நிக்கல. அவன் நின்றது எங்க தெரியுமா? அவர் எனக்குள்ள இருக்கிறா, அவர் என்னோடு கூட இருந்தா, அங்க நின்றா. அது ஆவிக்குரிய வாழ்விலே இன்னும் ஒரு பகுதியப்பா. ஆனா இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எது தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, அவங்கதான் 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 அவங்கதான். நீ எல்லாம் ஆவிக்குரியவன் சொல்லி சொல்லாதப்பா. சில பேருக்கு விருப்பம் என்ன தெரியுமா? அவங்க என்னட்டு வரணும், அவங்க என்னட்டு வரணும், அவங்கதான் அவங்கதான். ஆவியின் நிறைவு சட்டியின் ஓட்டையினுடாக வெளியே போயிடுச்சு. பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியுடைய நிறைவிலே வாழுங்க. மனிதருடைய நிறைவிலே அல்ல. மனிதருடைய நிறைவு இன்றைக்கு இருக்கு. இந்த பாருங்க, நான் பார்த்த மனிதர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஏன், இந்த சபையிலேயே இருந்து எத்தனை பேர் எத்தனை வார்த்தைகளை கொடுத்தார்கள், எவ்வளவு வாக்குகள் கொடுத்தார்கள், அச்சா உச்சாண்டு சொன்னார்கள். கட்டத்தில் ஒரு கல்லு கூட சேதமடையாமல் நிப்போம் என்றவர்கள் எல்லாம் எங்கப்பா? கர்த்தரில் நிலைத்திரு, தேவ ஆவியிலே நிலைத்திரு, நிறைந்திரு. அதுதான் உன்னை நீண்ட தூரம் கொண்டு செல்லும். அதை மறந்து விடாதீங்க, அதை மறந்து விடாதீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் அடிக்கடி சொல்லுகிறது, சரியான ஊழியர்கள் கத்தர் பக்கம் ஜனங்களை நடத்த வேண்டும். கத்தர் என்னை நாளைக்கு மாத்தலாம். நான் கடந்த 2 கிழமைக்கு முதலே சொன்னேன் நினைக்கிறேன், திரும்பி சொல்றேன் கேளுங்க. கத்தர் இன்றைக்கு என்னை மாத்தலாம். உன் ஓட்டம் முடிந்ததுன்னு சொன்னால் முடிந்தது தான். உன் வேலை முடிந்ததுன்னு சொன்னால் முடிந்தது தான். நீ கிளம்பு கண்டுச்சுன்னா கிளம்பு. இவ்வளவு பேரும் சேர்ந்திருந்து உவாசம் போட்டாலும் அங்கே ஒன்று நடவாது. ஆண்டவர் கிளம்புன்னா கிளம்பு தான். அடுத்தவன் வருவான், அடுத்தவனை தேவன் நிறுத்துவார், அடுத்தவரை தேவன் எழுப்புவார். நாங்கள் எல்லாம் செத்து போவோம், ஆனா சபை சாகாது தெரியுமா? கிறிஸ்து வரும் வரைக்கும் சபசாகாது. நான் சாவேன், சபசாகாது. அதனாலே அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறேன். இயேசுவில் நிலைத்திருந்து கனி கொடுங்கள். ஆவியானவருடைய நிறைவில் இருந்து கனி கொடுங்கள். அதுதான் நம்மளை சரியான ஒரு வாழ்வுக்குள்ளே நடத்தும், சரியான ஒரு வாழ்வுக்குள்ளே நடத்தும். பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் நேரம் போனாலும் ஒரு பக்கத்தை தொடங்கிவிட்டு நான் முடிச்சிறேன். நான் முழுத்தும் பார்க்கவில்லை, ஒரு பக்கத்தை நான் தொடங்கிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். எரேமியா 17வது அதிகாரத்துக்கு வாங்கள். எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர், பார்க்கலாம்.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வழியிலே கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்.
எல்லாவற்றை
பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது.
பிரியமானவர்களே, இந்த முழு காரியத்தை நாம பார்க்க வேணா. நாம 8வது வசனத்தோடு நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சியாயிருக்கிறதும் மழை தாட்சியான காலம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாசித்த பொழுது மழை தாட்சியான காலம், ஒரு மரத்துக்கு உஷ்ணமும் வெயிலும் மழையும் முக்கியம். மரத்தை குறித்து பேசப்படுகிறது, உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கு ஒரு மரத்தை குறித்து. அது கூட இல்லாட்டிலும் தேவ பிள்ளைகள் கனி கொடுப்பார்களாம், தேவ ஜனங்கள் கனி கொடுப்பார்களாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குறைவான நாட்களிலே, கஷ்டமான நாட்களிலே, வேதனையான நாட்களிலே, கண்ணீரான நாட்களிலையும் கனி கொடுக்கிற மரங்கள் எப்பொழுதும் கனி கொடுக்க வேண்டும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா நம் வாழ்வு அப்படி இல்லை. உண்மையை சொல்லுங்க, நம் வாழ்வு அப்படி இல்லை. உண்மையாய் தேவனுக்கு பதில் சொல்லுங்க, நம் வாழ்வு அப்படி இல்லை. இங்க இல்லை, எந்த சபையிலையும் இதுதான். 100 பேர்ல ஒரு விசுவாசி நிமிந்து நிற்பான், நான் செத்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே என்று சொல்லி. ஆனா 100 பேர் நிற்பதில்லை. இங்க என்ன சொல்லப்படுகிறது? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறாய். சொல்லு, ஜீவ நதி அண்டை, நீரூற்றண்டை, ஆவியானவருக்குள்ளே. புதிய ஏற்பாட்டில் நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுப்பதற்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. கர்த்தருடைய ஆவியானவருடைய குறித்து பேசினார்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தாகம் உள்ளவன் இடத்தில் வரக்கூடவன், நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுப்பவனுக்கு தாகமே உண்டாகாதுன்னு சொல்லி சொன்னார். இங்க நாட்டப்படுற நாம எங்க? அதுல என்ன அதுல அதை திருப்பி வாசிங்க. ஓரமா நடப்பட்ட திருப்பி வாசிங்க.
அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும்
நாட்டப்பட்டதும்
கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும்
விடுகிறது. எனக்கு இது படி கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுமா? பாத்திருக்கீங்களா? அதாவது ஒரு ஆத்தங்கரையில எல்லாவிட்டா ஒரு வாய்க்கால் நினைக்கிறேன், அதுல ஓடுகிறது. அந்த சைடுல ஒரு மரங்கள் நிற்கும், அது போகிற பொழுது வேர்களை பார்க்கலாம். அருமையாக இருக்கும், பார்த்தவர்களுக்கு அது தெரியும். அது வெள்ளியாக இருக்கும், பல இடங்களில் அது பிடித்திருக்கும், வெண்மையாக பார்ப்பார். நாம் எங்க நம்முடைய வேர்களை விட்டுருக்கிறோம்? எதுக்குள்ள விட்டுருக்கிறோம்? தேவையில்லாதுக்கெல்லாம் நம்ம வேர் நிற்குது, தேவையில்லாத காரியங்களுக்கு எல்லாம் வேர் நிற்குது. தேவராட்சியத்துல இல்ல, சபையில இல்ல, ஊழியத்துல இல்ல, தேவ வார்த்தையில இல்ல, தேவ ஆவியானவர்கள் இல்ல, ஆனா தேவையில்லாதுக்கெல்லாம் நிற்குது வேர். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதிலே நிலைத்திருக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, என்னில் நிலைத்திருந்து கனி கொடுங்க. அதை குறித்து என்னும் ஒரு அது தனிப்பட்ட ஒரு பிரச்சனை, அதுக்கு திருப்பி நான் என்னும் ஒரு தடவை பேசுகிறேன். எண்ணில் நிலைத்திருங்கள். இங்கே வாய்க்கால்கள் ஓரமாய் வேர்களை விடுகிறதும், எங்கேது கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல், வெயிலே காணாது. ஒரே சோதனை, ஒரே பிரச்சனை, ஒரே துன்பம், ஆனா கனி கொடுக்குமா? இலகுவானதல்ல. பாருங்க, இந்த செய்தி வந்து இலகுவானதல்ல. நம் வாழ்விலே இதை அப்பியாசப்படுத்துவது என்பது இலகுவானதல்ல. இந்த செய்தியின்படி நம்முடைய வாழ்க்கையை திருப்புவது என்பது இலகுவானதல்ல. ஆனா இது சத்தியம், இது சத்தியம். இதை மாற்றவே முடியாது. இதை நான் நினைச்சாலும் மாற்ற முடியாது, நீங்க நினைச்சாலும் மாற்ற முடியாது. அன்றைக்கு காலமே கேள்வி சொன்னேன், இதே வார்த்தைகள் தான் என்னை நியாயம் செய்வது, இதே வார்த்தைகள் தான் என்னையும் தேவனுக்கு முன்பாக நிறுத்த போகிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவன் நீரூற்றண்டை நாட்டப்பட்டு கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும், உஷ்டம் வருகிறதை காணாமல், இலையை பச்சியாயிருக்கிறதும், மலை தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். வருத்தமின்றி தப்பாமல் கனி. நம் வாழ்விலே எவ்வளவு கவலைகள், எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு வேதனைகள், கனியே இல்லை. இலைகள் உதிர்ந்து போகிறது, வறட்சியாக இருக்கிறது வாழ்க்கை. ஆனால் நாம் நினைக்கிறோம் நன்றாயிருக்கிறோம். இன்னைக்கு ஆராதனை அருமையாக இருந்தது, பிரச்சனத்தை ருசித்திருப்பீர்கள். என்ன இல்லாத ஒரு சமாதானத்துக்குள்ளே நாம் கடந்திருக்கலாம், ஆனால் அது நிலைத்திருக்க வேண்டுமே, அது நம் வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டுமே. வீடு வரைக்கும் தான் தொடங்கிவிடும், வெளி வரைக்கும் தான் தொடங்கிவிடும். நேற்று இரவு வரைக்கும் எதை கதைச்சமோ அது இன்றைக்கு இரவு 6 மணிக்கு தொடங்கிவிடும். ஆராதனை எதற்கு? இந்த ஆராதனை எதற்கு? இந்த தேவ பிரசன்னம் எதற்கு? இன்னைக்கு ஆராதனையில் நாம் கற்றுக்கொண்டது என்ன? தேவ பிரசன்னத்தில் என் வாழ்வில் என்ன நடந்தது? 10வது வசனத்திற்கு வாசிங்களே, முடிச்சிடுறேன்.
கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன்.
பிரியமானவர்களே, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன் அளிக்கிறவர். நீ யாரும் நினைக்க கூடாது, நாங்கள் ஏதோ ஒரு நியாயத்தை விசாரித்து சரிவிளை சொல்லி இதுதான் சரி அதுதான் பிள்ளை என்று சொல்லிவிட்டால் இதெல்லாம் முடிந்து விடும் என்று சொல்லி நினைக்க கூடாது. கர்த்தராகிய நான் விசாரித்து அவன் அவனுக்குரியதை நான் செய்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணத்தான் முடியும், இந்த வார்த்தைகளை சொல்லத்தான் நமக்கு முடியும். ஆனால் நியாயம் விசாரிக்க ஒருவர் வருகிறார், நான் விசாரிக்கிறவர், அவனுடைய இருதத்தை ஆராய்கிறவர், என் இருதத்தின் உள்ளங்களை உள்ளாந்திரியத்தை ஆராய்கிறவர், என் இருதத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்கிறவர், என் இருதத்தில் இருக்கிற கோபம் கசப்புகள் இவைகளுக்கு முன்னாக எங்கப்பா ஓடுறது? இன்னைக்கு ஒரு சிலரை பார்த்தால் அதற்குரிய பயமே இல்லை, ஒரு சிலரை பார்க்கிற பொழுது அதற்குரிய நடுக்கமே இல்லை. எங்க போறோம்? நமக்கு முன்பாக பயப்படாம இருங்கப்பா, நமக்கு முன்பாக தாண்டவம் ஆடுங்க, ஆனா இதுக்கு முன்பாக எங்க போறீங்க? எங்க? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன் அளிக்கும், தக்கத்தை கொடுக்கும்படிக்கும் இருதத்தை ஆராய்ந்து வருகிறவர். உள்ளந்திரியங்களை சோதித்து பார்க்கிறவர், ஆராய்கிறவரும் சோதிக்கிறவரும் ஒருவர் இருக்கிறார். எவ்வளவு பேர் இருக்கீங்க பாருங்க, உங்க இருதயத்தை என்னால பார்க்க முடியாதப்பா. ஒரு சிலருக்கு அந்த அந்த ஒரு சில வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருடைய ஓட்டங்களை கண்டுபிடித்து ஆண்டவர் பேசுவார். ஆனால் நமக்கு அந்த வரம் கிடையாது. ஒரு சிலர் அப்படி இப்படியே நடந்து கொள்வார்கள், வரம் உள்ளவர்கள் போல நடந்து கொள்வார்கள். அதையெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி தண்டிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதோடு இருக்க வேண்டும். நமக்கு எதுவோ அதுதான். உள்ளந்திரியத்தை ஆராய்கிறவர், என் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, தேவன் எதை வைத்திருக்கிறார், என் உள்ளத்தில் நான் எதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன், எதை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன், எதை பேச துடிக்கிறேன். கசப்புகள், வேதனைகள், கோபங்கள், தாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் விசாரிப்பார். பிரியமானவர்களே, யோசேப்புடைய இருதயத்திலே உண்மையிலேயே சொல்ல போனால் அவனுடைய இருதயம் முழுவதும் கோபத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். பயங்கர கோபம், வைராக்கியத்தினால் அவன் நிறைந்திருக்க வேண்டும். யாரும் யோசிப்பார் அவனுக்கு செய்த அநியாயம் யாருக்கும் நடக்கக்கூடாது. பாருங்க, சொந்த தகப்பனை விட்டே புரிச்சுட்டாங்க. பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லவா, நான் கடந்த முறை சொன்னேன், உங்கள் நிமித்தம், உங்கள் நிமித்தம், உங்கள் செயல்பாடுகளின் நிமித்தம், உங்கள் பேச்சுக்களின் நிமித்தம், உங்கள் நடத்தைகளின் நிமித்தம் யாராவது ஒருவர் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கினார், அதை கர்த்தர் உங்களை விசாரிப்பார் என்பதை மறவாதிருங்க. கவனமாயிருங்க, கவனமாயிருங்கள் என்று சொல்லி திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் நிமித்தம் ஒருவர் கிறிஸ்துவை விட்டு விலகினார், கர்த்தர் வருகிற பொழுது அதையும் விசாரிப்பார். ஹல்லேலூயா. ஆகிய நாளே பிரியமானவர்கள், என் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலே ஆவியில் நிறைந்து கனி கொடுங்கள். யோசேப்பை போல உங்கள் கனிகள் படர வேண்டும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். மற்றவர்கள் நன்மையை பெற வேண்டும். ஒருவேளை உன்னுடைய பார்வையிலே முழு நீதியும் உன் பக்கம் இருக்கட்டும், முழு நியாயமும் உன் பக்கம் இருக்கட்டும். ஆனால் யோசேப்பு தேவாவினால் நிறைக்கப்பட்டு தேவனால் நடத்தப்பட்ட மனுஷன் சொல்லுகிறார், அனைத்து மனங்கசந்து அழுது அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பினான் அல்லவா. அதனாலதான் யாக்கோபு சொல்லுகிறார், அவன் கனிதரும் சரி. நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் நன்மையாக்க வேண்டுமா? நீ செய்கிற காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா? நாட்டப்படி நீருட்டண்டையிலே இலையுதிராமல் கனி கொடு, நீ செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. இந்த வார்த்தைகளின் படி துன்ப காலத்துல, துயர காலத்துல, பெரியமான நாங்கெல்லாம் இவெல்லாம் கடந்து வந்தோம். ஏதாவது ஒன்று நம் வாழ்வில் வந்து அடிவிட்டுச்சுன்னா, மூன்று நாள் எழும்ப முடியாமல் இருப்பது, ஏண்டா இந்த வேலை என்று நினைப்பது, ஊழியமே வேண்டாம் என்று நினைப்பது, ஐயோ அந்த பக்கமே வேணாம் என்று சொல்லுவது, இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்த நாங்கள். அதனால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்னவெனில், அப்படிப்பட்ட துன்ப காலத்திலையும் கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டியதை, அவர் விரும்புகிற கனிகளை விலையே உதிராமல் நாம் கொடுக்க வேண்டும். பாருங்க, அதை தேவன் விரும்புகிறவர். ஏன்? நாம் தேவாவினால் நிறைந்திருக்கிறோம். இந்த நாட்கள்ல, இந்த நேரங்களில் என்ன நடக்கிறது? மாம்சம் நம்மளை நிறைகிறது. ஒரு மனிதன் தள்ளாடுகிற பொழுதும், ஒரு மனிதன் விழுகிற பொழுதும், பக்கத்தில் இருக்கிறவர்கள் சரியான விதத்திலே ஆவிக்குரிய ஆலோசனை கொடுத்து எழுப்ப தெரிய வேண்டும். ஆனால் முழுத்திலும் மாம்சத்துக்குரிய ஆலோசனைகள், இன்னும் ஒருவரோடு சண்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு பேசி விடுகிறது, இன்னும் ஏதாவது சொல்லி அதை எரிய வைத்து விடுகிறது. இதெல்லாம் தேவ பிள்ளைகள் கிடையாது, தேவ ஆவினால் நிறைந்தவர்களும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவ ஆவினாலே நிறைந்தவர்கள் தாழ்ச்சியான காலத்திலையும், உஷ்ணமில்லாத காலத்திலையும், மழையில்லாத காலத்திலையும், ஆசீர்வாதம் இல்லாத காலத்திலையும், கஷ்டமான நேரத்திலையும் கர்த்தருக்கு கனி கொடுப்பார்கள். நான் ஆவிக்குரிய கனிகளை குறித்து நான் ஒன்றும் வாசிக்கவும் இல்லை, அதை குறித்து பேசவும் இல்லை. மொத்தமாக ஆவிக்குரிய கனி என்று பேசுகிறேன், விளங்கிக் கொள்ளுங்கள். அதை குறித்து நான் பின்னுக்கு வருகிற நாட்களில் நான் பேச ஒவ்வொரு காரியமாக பேச எனக்கு விருப்பம் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. ஆகையினால பிரியமானவர்களே, கனியுள்ள ஒரு வாழ்வு அது மேன்மையுள்ள ஒரு வாழ்வு, கனியுள்ள ஒரு வாழ்வு அது ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்வு, கனியுள்ள ஒரு வாழ்வு சமாதானம் நிறைந்த வாழ்வு, கனியுள்ள ஒரு வாழ்வு தேவன் விரும்புகிற வாழ்வு, கனியுள்ள ஒரு வாழ்வு நம்மளை உயர்த்துகிற வாழ்வு என்பதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளுக்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள். இந்த வார்த்தைகளுக்கு மாத்திரம் உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள். கனி நிறைந்த வாழ்வு தேவன் விரும்புகிற வாழ்வு. ஆவி நிறைந்த வாழ்வு, கனி நிறைந்த வாழ்வு. ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கனி நிறைந்த வாழ்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, 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 தேவ சமூகத்தில் இருந்து, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவ சமூகத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்பீர்களா? நாம் எதில் நிலைத்திருக்கிறோம்? நாம் எதில் நிலைத்திருக்கிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதில் நிலைத்திருக்கிறோம்? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டு, ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டே.